அன்பளை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் சென்னை பல்கலைக்கழகத்தின் மருத்துவ உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டாக்டர் எஸ் யாமினி சுதாலட்சுமி அவர்கள் ஆரோக்கிய வாழ்விற்கு ஊட்டச்சத்து உணவுகள் குறித்த பல தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேயர்களை அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் யாமினி சுதாலட்சுமி, சென்னை பல்கலைக்கழகத்தில் மருத்துவ உயிர் வேதியியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றுகிறேன். உங்களுக்கு இப்பொழுது நான் நமது ஆரோக்கியமும் உணவும் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது, நாம் அதை எப்படி உபயோகிக்க வேண்டும், எப்படி நாம் உணவு அருந்தினால் நம்மளுடைய ஆரோக்கியத்தை நாம் மென்மேலும் பன்மலையாக வைத்துக் கொள்ள முடியும், மருத்துவரிடம் செல்லாமலேயே உணவின் மூலியமாகவே நாம் நமது உடலை பத்திரமாக பாதுகாக்க முடியும் என்பதை பற்றி உங்களுக்கு சிறு விளக்கம் அளிக்க உள்ளேன். அதற்கு முன் நாம் சாப்பிடும் உணவு வகைகளை பற்றி ஒரு சிறு குறிப்பு தருகிறேன். நாம் உணவு வகை என்பது இந்தியாவை பொறுத்தவரை நாம் எடுத்துக்கொள்ளும் உணவு வகைகள் முக்கியமாக மாவு சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, இதுதான் நம்மளுடைய எடுத்துக்கொள்ளும் காம்பினேஷன். இந்த மூன்றை தவிர நமக்கு தேவையானது விட்டமின்ஸ் அந்த கனிமச்சத்து, மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கனிமச்சத்து இதெல்லாம் நமக்கு வந்து நம்மளுடைய உணவுல இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம். அதே நேரத்துல இந்த மாவுச்சத்து, புரதச்சத்து, அந்த கொழுப்பு சத்து, இது எல்லாமே ஓரளவுக்கு பேலன்ஸ்டா சமமா என்ன ரேஷியோல இருக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம கவனிக்கணும். இது மூணுமே நாம எடுத்துக்க கூடிய அளவை பொறுத்து நம்மளுடைய உடல்ல அது போய் நமக்கு வந்து நாம் சாப்பிடும் உணவு பெரிமானித்து நமக்கு தேவையான ஒரு எனர்ஜி, நமக்கு தேவையான அந்த ஒரு புத்துயிரை கொடுக்குகிறது. ஆனால் இந்த இது வந்து அளவிற்கு மீறினால் அது வந்து உடம்புக்குள்ளேயே போயிட்டு அது வந்து டெபாசிட் ஆகுது, அது வந்து அப்படியே சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அது மூலியமா அது வந்து செரிமானம் இல்லாமலோ இல்ல அது மேன்மேலும் கூடுவதாலோ என்ன ஆகும்னா அது வந்து மத்த ஒரு லெவலுக்கு அது மாற முடியாம அது அப்படியே தேங்கி அதுதான் நமக்கு உடம்புல வந்து நமக்கு வந்து ஒரு வியாதியை கொடுக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப நம்ம வந்து குளுக்கோஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச வியாதி டயபெட்டிஸ். இந்த டயபெட்டிஸ் எப்படி வருது, நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுல மாவுச்சத்து நிறைய இருந்தாலோ இல்ல நம்ம நிறைய ஸ்வீட்டு சர்க்கரை இதெல்லாம் நிறைய சாப்பிட்றதுனாலும் நமக்கு வந்து அது நம்ம உடல்ல வந்து தேவையான அளவிற்கு நம்மளுடைய உடம்பு வந்து அதை எடுத்துக்கொள்ளும். நம்ம செய்யற வேலை, நம்ம எந்த அளவுக்கு அந்த சாப்பிட்ட உணவை நம்ம செரிமானித்து அதை நம்ம பயன்படுத்துகிறோமோ, நம்ம என்ன சொல்லுவோம்னா இங்கிலீஷ்ல எனர்ஜி பர்ன்ட் அவுட், நம்ம செய்யற வேலைக்கு நமக்கு வேணுங்கிற அந்த ஒரு சக்தி கொடுக்கறது இந்த மாவுச்சத்து. உடனே நமக்கு கிடைக்கக்கூடியது மாவுச்சத்துலதான். அதனால நம்ம எடுத்துக்கிற உணவோ நம்ம இமினட்டா நம்ம அதை வந்து நம்ம திருப்பி நம்ம வந்து அதை பயன்படுத்தணும். பயன்படுத்தாம நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அமைதியா இருந்தாலோ வேலை செய்யாமலோ தேவையான அளவுக்கு எடுத்த சாப்பாட்டுக்கு சமமா வேலை செய்யாமல் இருந்தாலோ அது வந்து நம்ம உடம்புலயே போய் தங்கிடும். போய் நம்ம லிவர்ல வந்து இது வந்து எல்லா அந்த புரதச்சத்து, மாவுச்சத்து, கொழுப்பு சத்து, இது எல்லாமே மாறக்கூடிய இடம் வந்து நம்ம உறுப்பு எதுன்னா லிவர். சோ இது வந்து நம்ம உடம்புல வந்து எல்லாத்தையும் மாத்தி நமக்கு தேவையான அளவு எல்லாத்தையும் இந்த புரதம் வேணுங்கிறதுக்கு புரதம், மாவு சத்து வேணுங்கிறதுக்கு மாவு சத்து, ஃபேட் வேணுங்கிறதுக்கு நம்மளுடைய கொழுப்பு சத்து எதுக்கு பயன்படுத்துதோ அதுக்கெல்லாம் அது வந்து பிரிச்சு கொடுத்து அது நமக்கு பயன்படுத்த உதவுகிறது. சோ இப்ப இது அளவுக்கு மீறும் போது என்ன ஆகும்னா இது போய் ஒரு இடத்துல போய் அப்படியே பதுங்கி அப்படியே அதை வந்து தங்கிக்கிட்டே வரும். ஸோ மேலும் 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 நம்ம அதை கொடுக்க 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 அது மாறாம அது அப்படியே போயிருக்கும் போது அந்த உறுப்பினாலோ இல்ல அந்த ஒரு செயல்பாட்டோ அதனால பயன் பண்ண முடியாம அதனால செய்ய முடியாம போனா அப்போ என்ன ஆகும்னா இது நமக்கு வேற வேற வியாதி வரும். அப்போ டயபெட்டிஸ் எப்படி வருது, இப்ப நம்ம சாப்பிடுற மாவு சத்து அளவுக்கு அதிகமா போகும்போது அது என்ன ஆகும்னா சில மாவு சத்து வந்து கொழுப்பு சத்தா மாறும், சிலது பிளட்லயே ஜாஸ்தி ஏறும். ஸோ நம்மளுடைய கிட்னி வந்து என்ன பண்ணுதுன்னா எவ்வளவு நம்மளால நம்ம உடம்பு தாங்கக்கூடிய அந்த சர்க்கரையை வந்து நம்ம உடம்பு வந்து ரத்தத்துல எடுத்துக்குதோ அது மட்டும் அதை எடுத்துக்கிட்டு மீதி எல்லாத்தையும் வேற வேற இதுக்கு வந்து அதை அனுப்பிடும், மெட்டபலைட்டா மாத்திடும். மாத்தி நமக்கு தேவையானப்போ நமக்கு வந்து அதுக்கு அந்த ஒரு சக்தியை கொடுக்கறதுக்கு அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். அளவுக்கு மீறும் போது அந்த கிட்னியாலையும் அதை வந்து வடிகட்டி அதால வந்து திருப்பி உள்ள எடுத்துக்க முடியாம போகும்போதுதான் அந்த சர்க்கரை அளவு வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஆகி ரத்தத்திலையும் ஜாஸ்தி ஆகி யூரின்லயும் ஜாஸ்தியாகி நமக்கு வந்து அந்த சுகர் வந்து ரொம்ப நிறைய போறதுனால என்ன ஆகும்னா டயபெட்டிஸ் வருது. ஸோ இப்ப இது வந்து என்ன ஆகும், இது அப்படியே விட்டுட்டே இருந்தோம்னா ஒரு அளவுக்கு மேல, ஏன்னா இந்த சக்கரைன்றது வந்து எல்லா உறுப்புக்கும் தேவையான ஒரு முக்கியமான ஒரு பொருள், ஆனா அது அளவுக்கு மீறிச்சுன்னா அது என்ன ஆகும்னா மத்த உறுப்புல எல்லாத்தையுமே அது வந்து டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சு. அதனாலதான் சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு மத்த வியாதிகள் வர்றது வந்து சீக்கிரமாவே வர ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த சக்கரை வந்து ரத்தத்துல போகும்போது ஹார்ட்டையும் அதை அஃபெக்ட் பண்ணும், கிட்னி அஃபெக்ட் பண்ணும், மூளைய பாதிக்கும், நம்மளுடைய நர்வ்ஸ், நம்மளுடைய மூச்சு விழக்கூடிய ரெஸ்பிரேஷன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, அந்த இது இன்ஹேல் பண்றது எல்லாத்தையுமே அது பாதிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா அது வந்து நம்ம ரத்தத்துல சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால இது வந்து நமக்கு எக்ஸஸா போகும்போது இத உபயோகப்படுத்த முடியாம எல்லா உறுப்புகளும் அது வந்து தவிக்க ஆரம்பிச்சு. அப்போ அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த சக்கரை வியாதி உள்ளவங்களுக்கு மத்த வியாதிகள் சீக்கிரம் வரும். இதே புரதச்சத்து கொழுப்பு சத்து இருந்தாலும் நமக்கு அஃபெக்ட் ஆகும். அதனால நாம சாப்பிடுற அளவு இந்த மூணும், ஏன்னா இது மூணும் தான் நமக்கு மேஜர் நியூட்ரியன்ட், வந்து பேரூட்ட சத்துக்கள்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம கரெக்டா எடுத்துக்கிட்டோம்னா, அளவு கரெக்டா எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வியாதிகளோ ஓரளவுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால தடுக்கும். ஸோ நம்ம பரம்பரை வியாதி வர்றது அப்படிங்கிறது வேற, ஆனா ஓரளவுக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருந்தா இதை நம்ம வந்து தடுக்க முடியும். தேவையற்ற வியாதிகளோ இல்ல தேவையற்ற உணவுகளோ நம்ம உட்கொள்ளும் போது வரக்கூடிய வியாதிகளை நம்மளால தடுக்க. ஸோ அதுக்கு என்ன மாதிரி நம்ம வந்து சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். நீங்க வந்து நிறைய புரதச்சத்து எடுத்துக்கிட்டா எப்பவுமே நல்லது. ஸோ குழந்தைங்களுக்கு நிறைய பால், பழம், மீன் சாப்பிட்றவங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா மீன் நிறைய எடுத்துக்கோங்க. மற்றபடி இப்ப இருக்கிற ப்ராய்லர் சிக்கனோ இல்ல அதெல்லாம் கூட மீன் வந்து எப்பவுமே நல்லது. எந்த வயதிலையும் எந்த விதமான வியாதி இருந்தாலும் நம்ம வந்து மீன் சாப்பிடலாம். இப்போ மீன் எடுத்துக்கலாம், பால் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல வந்து எல்லாமே இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, கனிம சத்து இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, மாவு சத்து இருக்கு. ஸோ புரதச்சத்து எக்கச்சக்கமா இருக்கு. மூளைக்கு தேவையான முக்கியமான நம்மளுடைய சத்துக்கள் வந்து மீன்ல நிறைய இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும்னா பீட்ரூட் நிறைய சாப்பிடலாம், கேரட் நிறைய சாப்பிடலாம். ஸோ இதுல வந்து இந்த அளவு நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம இந்தியால வந்து நம்ம வந்து சாதம், சவுத் இந்தியால, நம்ம தென்னிந்தியால நம்ம என்ன பண்ணோம், சாப்பாடு தான் நம்ம நிறைய எடுத்துக்கிறோம், காய்கறி கம்மி பண்ணோம். ஆனா இப்ப இனிமேல் வரக்கூடிய நம்மளுடைய சந்ததியினருக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா சாதத்தை கம்மி பண்ணுங்க, காய்கறி, புரோட்டீன் நிறைந்த மீனோ இல்ல கோழியோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய எடுக்கும். அதே நேரத்துல எண்ணெய் வந்து நம்ம உடம்புக்கு தேவை. ஸோ எண்ணெயே இல்லாம ரொம்ப ட்ரையா செய்யணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஏன்னா எப்பவுமே நமக்கு எண்ணெய் சத்து நமக்கு வந்து நம்ம சாப்பாடு சமைக்கும் போது செய்யக்கூடிய அந்த எண்ணெயும் நம்ம உணவு தேவை. ஏன்னா அதுதான் நம்ம மிஷின், நம்ம உடம்பு வந்து ஒரு மிஷின். ஸோ நம்ம தூங்கினாலும் இல்ல நம்ம முழிச்சுட்டு இருந்தாலும் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற நம்மளுடைய உறுப்புகள்லாம் வேலை செஞ்சுக்கிட்டேதான் இருக்கு. நம்ம தான் கண்ணை வந்து வெளியில வந்து கண்ணை மூடுறோம், நம்ம தூங்குறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம்ன்றது நம்மளுடைய மைண்டுக்கான அந்த ஒரு நினைவு நமக்கு. ஆனா உள்ளுக்குள்ள எல்லா உறுப்புமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ வயிறை தவிர, வயிறு வந்து டைஜஷன், அதனால வயிறை தவிர மத்த எல்லா உறுப்புகளும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு தேவையான அந்த எண்ணெய நம்ம கொடுத்துதான். ஸோ அது வந்து அந்த எண்ணெய் கொடுக்காம இருந்தோம்னா அந்த மிஷின் எல்லாமே கொஞ்ச நாளானா அது வந்து எப்படி துருப்பிடிக்குது, நம்ம காரு இதெல்லாம் துருப்பிடிக்கிற மாதிரி உள்ள இருக்கிற உறுப்பும் துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால எண்ணெய் சத்து தேவை, ஆனா அதே நேரத்துல அளவுக்கு அதிகமா இருக்கக்கூடாது. அதனால தினமும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறது தப்பே. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க, எந்த விதமா நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி. ஒரு ஸ்பூன் நெய் பால்ல கலந்து எடுத்துக்கலாம், இல்ல டைரக்டா நீங்க வாயில போட்டுக்கலாம், இல்ல நீங்க வேற எதாவது சமைக்கிறதுல சேர்த்து சாப்பிடலாம். ஸோ எண்ணெயும் நெய்யும் கட்டாயம் தேவை, அளவுக்கு அதிகமாதான் இருக்கக்கூடாது. டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிடுறது போறளவுக்கு நமக்கு கெடுதல், ஏன்னா டீப் ஃப்ரை பண்ணும் போது அந்த சத்து எல்லாமே நம்ம அந்த எண்ணெயில போயிடும். அதனாலதான் நம்ம அந்த எண்ணெயை வந்து திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது, திருப்பி மறுமுறை அந்த ஃப்ரை பண்ணதை யூஸ் பண்ண வேண்டாம். அதே நேரத்துல அந்த சத்து எல்லாம் எண்ணெயில போறதுனால திருப்பி நீங்க போடும் போது அது வந்து நமக்கு கெடுதலா மாறும். ஸோ அந்த மாதிரி பண்ணாம ஓரளவுக்கு நம்ம வந்து பேன்ல போட்டு இல்ல ஏசாப்பி வறுத்து இல்ல ஓரளவுக்கு அளவு செஞ்சாம எண்ணெயும் நமக்கு தேவை. அதனால ரொம்பவும் எண்ணெய் உபயோகக்கூடாது, அதே நேரத்துல எண்ணெய் உபயோகிக்காமலும் இருக்கக்கூடாது. கட்டாயம் எண்ணெய் நம்ம எல்லாருக்குமே உணவுக்கு அவசியம். சோ இந்த கார்போஹைட்ரேட் மாவு சத்து, புரதச்சத்து, விட்டமின்ஸ், கனிம சத்து, இந்த கொழுப்பு சத்து, தவிர கொழுப்பு சத்து நமக்கு கொழுப்பா நம்ம சாப்பிடுறதுல வரும், அப்படி இல்லைன்னா என்ன நம்ம சேர்க்கறது வந்து கட்டாயம் தேவை. எந்த வயசுலயும் நமக்கு அதுவும் தேவை. சோ எண்ணெயோ நெய்யோ நம்ம கட்டாயம் எடுத்துக்கணும். சோ இதை எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், இதை எப்படி எடுத்துக்கலாம், நம்ம சாப்பிட்ற உணவை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்ப நம்ம செய்யற வேலையை பொறுத்துதான் இது எல்லாமே நமக்கு வந்து உபயோகம். இப்ப இந்த மாதிரி எடுக்கக்கூடிய இந்த உணவை நாம வந்து யார் யார் என்னென்ன வேலை செய்யறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம சாப்பிடுற இந்த சாப்பாடு அவங்களுடைய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க டிசைட் பண்ணணும். இப்போ சராசரியா ஒரு மனுஷன் வந்து ஒரு 70 கிலோ இருந்தாங்கன்னா அவனுடைய வெயிட்டை கால்குலேட் பண்ணி, அவனுடைய ஹைட் எவ்வளவு இருக்கு, வெயிட் எவ்வளவு இருக்குன்னு கால்குலேட் பண்ணி அவங்க சாப்பிடுற சாப்பாடை அவங்க நிர்ணயித்து, பொதுவாவே எல்லாருமே மாவுச்சத்தை கம்மி பண்ணிட்டு, அதாவது சாதத்தை கம்மி பண்ணிட்டு, நம்மளுடைய காயோ இல்ல மீன் வகையோ இல்ல மாமிச வகை எதுவா இருந்தாலும் அதை நம்ம கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். அப்படி சாப்பிட்டுட்டு அவங்க வந்து வேலை செய்யற முறை என்ன, இப்ப ஐடில இருக்காங்கன்னா நாள் முழுக்க அவங்க வந்து உட்கார்ந்து வேலை செய்யறவங்களா இருந்தா இந்த உணவு அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்தியை வந்து கொடுக்கறதுக்கு உபயோகப்படாது. சோ ஒரே இடத்துல உட்கார்ந்து அவங்க ஒரு 6 மணி நேரம், 10 மணி நேரம் இல்ல 12 மணி நேரம் வேலை செய்யும்போது இது உடம்புலயே தங்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க திருப்பி திருப்பி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இது ஒவ்வொரு உறுப்புலயும் போய் சேர்ந்து நான் முதல்லயே சொன்ன மாதிரி வியாதிகள் உண்டு பண்ணும். அதனால இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கட்டாயம் அவங்க நடக்கணும். சோ வாக்கிங் மாதிரி கண்டிப்பா அவங்க வந்து செஞ்சே ஆகணும். சோ அந்த மாதிரி செய்யும் போது நம்மளுடைய ரத்த ஓட்டம் எப்பவுமே எப்படி இருக்கும்னா, ஒரு மனிதனுடைய ரத்த ஓட்டம் கால்ல இருந்து தலை வரைக்கும் போச்சுன்னா அந்த அந்த ரத்த ஓட்டம் வந்து நமக்கு எப்பவுமே ஆரோக்கியத்தை கொடுக்கும். நீங்க 15 நிமிஷம் நடந்து பாத்தீங்கனாலே உங்களுக்கு அது தெரியும். சோ நம்மளுடைய ரத்த ஓட்டம் கீழே இருந்து மேல் நோக்கி வரும்போது எல்லா உறுப்புக்கும் ரத்த ஓட்டம் சமமா போகும். அப்படி போகும்போது நம்ம உறுப்புகள்லாம் வந்து ஒரு ஸ்டிப்பா இல்லாம அப்படியே ஒரு கஷ்டப்படாம வேலை செய்யும். சோ கையெல்லாம் நம்ம வந்து ஒரு மாதிரி வேலை செய்யாம இருந்தோம்னா, சாதாரணமா நம்ம ஒரு அப்படியே அமைதியா ஒரு ஒரு நாள் முழுசுமே நம்ம வந்து படுத்திருந்தோம்னா நமக்கு வந்து எப்படி இருக்கும், அந்த உறுப்பை நம்ம பயன்படுத்த வேண்டாம், நம்ம வந்து டயர்டா இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணும். சோ அப்படி இல்லாம நம்ம நடந்தோம்னா நம்மளுடைய எல்லா உறுப்பும் கை கால் எல்லாமே வந்து ஆக்டிவா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு நினைப்பை கொடுக்கும், ஒரு ஃபீல் வரும் நமக்கு. சோ அந்த மாதிரி அந்த ஃபீல் வரும்போது நமக்கே அது தோணும், நம்மளுடைய ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு, சமமா இருக்கு, எல்லா உறுப்புக்கும் நம்ம ரத்த ஓட்டம் போகுது அப்படிங்கறது நமக்கு தெரியும். அதே நேரத்துல சாப்பிட்ட சாப்பாடும் செரிமானமாகும். சோ இந்த ஐடில இருக்கவங்க எல்லாம் கட்டாயம் இதை வந்து திருப்பம். அதே நேரத்துல இப்ப நம்ம வந்து பிசிக்கலா வேலை செய்யற விவசாயிகள்லாம் கவலையப்பட வேண்டாம். அவங்க எப்படி சாப்பிட்டாலும் அவங்க செய்யற வேலைக்கு எல்லா உணவும் செரிமானமாகிடும். அதுவும் இல்லாம நம்ம நாட்டுல நம்ம விவசாயிகள் சாப்பிடுற உணவை போன்ற ஒரு சத்தான உணவு வேற எதுவுமே கிடையாது. பழைய சாதம், வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு தேவையான அந்த சக்தியும் கிடைக்குது, அதே நேரத்துல அவங்களுக்கு அந்த ஒரு செய்யக்கூடிய வேலைக்கு ஸ்டாமினா அதுவும் கிடைக்குது. சோ அந்த தாங்கக்கூடிய சக்தி, டயர்ட் ஆக மாட்டாங்க. சோ அந்த அளவுக்கு அவங்களுடைய சாப்பாடு இருக்கு. இதை தவிர அவங்க செய்யக்கூடிய ஒரே ஒண்ணு இப்ப நாங்க சொல்லக்கூடியது விவசாயிகளுக்கு எல்லாம் முக்கியமா என்னன்னா, சாப்பிடுற அந்த பழைய சாதத்தோட சேர்த்து நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்க. மாமிச வகைகள் சாப்பிடுறதுனால நீங்க வந்து சாப்பிடுங்க. அது வந்து பிற்காலத்துல உங்களுக்கு வந்து இன்னமும் உங்களுக்கு ஒரு சக்தியும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு உதவி செய்யும். சோ அது வந்து நீங்க அந்த ஒருவேளை சாப்பிட சாப்பிடுனாலும் அதையும் நல்லபடியா சாப்பிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு செஞ்சு நல்லபடியா ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம பார்த்தோம்னாலே நமக்கே அந்த ஒரு வித்தியாசம் தெரியும். நம்மளுடைய பாட்டி முன்னோர்கள், அதாவது தாத்தா அவருக்கு தாத்தாக்கு தாத்தா அந்த மாதிரி எல்லாம் இருக்கவங்க எல்லாம் இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே 90 வயசு 95 வயசுலயும் ஆரோக்கியமா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க சாப்பிட்ட சாப்பாடும் அந்த உணவு வகைகள் மூலியமா அவங்களுக்கு கிடைச்ச அந்த சக்தி தான். ஆனா இப்ப நம்ம இருக்கிற ஒரு 50, 60, 30 ஒரு 70 வயசுக்குள்ள இருக்கிற எல்லாருமே இப்ப இருக்கிற நம்மளுடைய ஜென்ரேஷன் தான் ஏதாவது ஒரு வியாதி இருக்கும். இல்ல ஒண்ணு கண்ணு தெரியாது, கண்ணாடி, குழந்தைங்க எல்லாம் சின்னதுலயே கண்ணாடி போடுறாங்க, பல்லு வலிச்சுன்னு ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைவு இருந்துகிட்டே இருக்கும். சோ இதுக்கு காரணம் என்ன, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு முறை, செய்யக்கூடிய முறை, சாப்பாட்டின் அந்த காம்பினேஷன் சொல்றமே அந்த இதெல்லாம் வந்து சரியா இல்ல. இன்னொன்னு, நம்ம விவசாயத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ், இது நம்ம யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ் காரணம், நம்ம பண்ற காம்பினேஷன் காரணம், நம்ம சாப்பிடுற வகையும் காரணம், இது எல்லாமே வந்து இப்போ வந்து பாதிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா கண்டிப்பா ஓரளவுக்காவது நம்ம வந்து முறையா நம்ம வந்து தேவையான எது தேவை, எது நான் என்னுடைய வேலைக்கு நான் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறத அவங்கவுங்க அதை தீர்மானித்து அதுக்கு தகுந்த உணவை அவங்கவுங்க சாப்பிட்டா அதை வந்து அவங்க உடம்பு வந்து அதை சீரமைத்து அதுக்கான சக்தியை கொடுத்து அவங்கள ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணும். அதனால முடிந்த அளவிற்கு அந்த டீப் ஃப்ரை பண்ணது, இதுல கடையில வாங்கி சாப்பிடுறது, இந்த சாட் ஐட்டம், இந்த பர்கர், இதெல்லாம் இந்த நகரத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூட இந்த மாதிரி இப்ப நிறைய சாப்பிடுறாங்கன்றத பார்த்தா இப்ப கிராமத்துலயும் அதெல்லாம் வந்துருச்சு, ஓரளவுக்கு வளர்ந்த டவுன்லயும் இப்ப அதெல்லாமே கிடைக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு தயவு செஞ்சு நம்மளால என்ன பண்ண முடியுமோ இந்த மாதிரி ஒரு பச்சை காய்கறி எதெல்லாம் பச்சையா சாப்பிட முடியும் காம்பினேஷனா சாப்பிடுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொன்னோம்னா காலையில இப்ப நமக்கு இது பண்ண முடியலன்னா, சமைக்க முடியல, ஏதோ ஒண்ணு பண்ண முடியலன்னா, நமக்கு நம்ம பக்கத்துல இருக்கிற என்ன உணவு இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம். இதுக்காக நம்ம வந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பழமோ காயோ தான் அவசியம்ன்றது கிடையாது. நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 20-50 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய காய்கறிகளும் பழங்களும் தானியங்களும் இருந்தாலே போதும். அதை வச்சு நம்ம வந்து ஆரோக்கியமா சாப்பிட்டு நம்ம வந்து நல்லபடியா ஆரோக்கியமா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு உணவுகளை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்கவுங்க எனர்ஜி, இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களோட ஹைட் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணிட்டு வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ வந்து ஐடிக்கு நான் சொன்னேன், விவசாயிக்கு சொன்னேன், அதே மாதிரி இப்போ ஒரு டீச்சர் இப்போ ஸ்கூலோ காலேஜோ இருக்காங்கன்னா பேசுவாங்க நிறைய. ஸோ அவங்க பேசுறதுக்காக பேசும்போது நிறைய அவங்களுடைய எனர்ஜி, அந்த சாப்பிட்ட சாப்பாடு வந்து செரிமானம் ஆகி அவங்களுக்கு எனர்ஜி கொடுத்து டயர்டாவாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நிறைய புரதச்சத்து எடுத்துக்கிட்டா அது சீக்கிரமா அவங்களுக்கு டயர்டாகாம அது வந்து சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம வந்து மேம்படுத்தலாம். இது இல்லாம குழந்தைங்களுக்கும் பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எல்லா விதமான உணவும் கலந்து கொடுக்கணும். அதாவது கீரைகள் கொடுக்கலாம், பழங்கள் கொடுக்கலாம், தானிய வகை, ஸோ இந்த பட்டை, கிராம்பு, முடிஞ்ச அளவுக்கு வேர்க்கடலை. இப்ப வந்து கிராமத்துல இருந்தால இவ்வளோ எல்லாம் காசு செலவு பண்ண முடியாதுன்னா நீங்க பாதாம் பிஸ்தா வேர்க்கடலை, பட்டாணி, கொண்டக்கடலை இதெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லபடியா நம்மளால இது பண்ண முடியும். ஸோ இப்ப நம்ம எவ்வளவு தேவை, ஒவ்வொரு ஐட்டமும் எவ்வளவு தேவைன்னா ஒரு 8-10 வயசு உள்ள குழந்தைங்களுக்கு தானிய வகைகள் கொஞ்சம் நிறைய வேணும். அது இல்லாம ஏலக்காய் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏலக்காய் கொஞ்சம் நிறைய பெண் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டா அவங்களுடைய ஆரோக்கியம் பின்னாடி அவங்களுடைய அந்த பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வயதுக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கும். தேவையில்லாத அந்த ஒரு வியாதிகளோ இல்ல அதுக்கு தகுந்த ஒரு பிரச்சனைகளோ வராம இருக்கும். ஏலக்காய் பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கீரை, அதே மாதிரி இந்த பீட்ரூட், கேரட், இதெல்லாம் கொடுக்கும்போது கண்ணுக்கும் ரத்த ஓட்டத்துக்கும் ரொம்ப நல்லது. நான் முதலே சொன்ன மாதிரி ஆயில் கண்டிப்பா தேவை, சர்க்கரை நமக்கு அவசியம், ஆனா அதை எடுத்துக்கக்கூடிய விதம் பனங்கள் கண்டோ இல்ல கருப்பட்டியோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். வெள்ளை சர்க்கரையை தவிர மீது எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவுமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல வந்து சில இதெல்லாம் நான் இப்ப உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா, இப்ப இந்த காம்பினேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இந்த இதுல வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த முறையில சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம். அதாவது இப்ப வந்து ஒரே ஒரு பழம் எடுத்துக்காங்க, நம்ம வந்து ஒரு 2-3 பழமா இப்போ கிடைக்குது, இப்ப ஆப்பிள் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இப்ப வயசானவங்க அப்படின்னா இப்ப ஓரளவுக்கு நமக்கு இதுவா இருக்காங்கன்னா இப்ப உங்க ஊர்ல வந்து கேரட் கிடைக்குது அப்படின்னா கேரட் ஆப்பிள் எல்லாம் நீங்க சாப்பிடுறவங்க இருந்தா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த கேரட், இஞ்சி, ஆப்பிள், ஆப்பிள்ல எந்த ஆப்பிள் வேணா எடுத்துக்கோங்க, கிரீன் ஆப்பிள் ரொம்ப நல்லது, பச்சை கலரா இருக்கு இல்லைங்களா அந்த ஆப்பிள் ரொம்ப நல்லது. ஸோ இதை வந்து இது மூணையும் கலந்து நீங்க வந்து ஜூஸ் மாதிரி போட்டு சாப்பிடலாம், இல்ல சின்ன சின்னதா கட் பண்ணி மூணையும் அப்படியே பொடி பொடியா கட் பண்ணி கூட சாப்பிடலாம். இது சாப்பிடறதுனால உங்க மொத்த உறுப்புகளையும் அது வந்து கிளீன் பண்ணும். ஸோ அது வந்து ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய், ஆப்பிள் வெள்ளரிக்காய் செல்லரி அப்படின்றது உனக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கலன்னா கூட பச்சையா சாப்பிடக்கூடிய நம்மளுடைய புதினா கொத்தமல்லி அந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் பொடியா கட் பண்ணி போட்டுட்டு இந்த ஆப்பிள் வெள்ளரிக்காய் புதினா கொத்தமல்லி நம்ம ஊர்ல கிடைக்கிறது புதினா கொத்தமல்லிலாம் நம்ம பச்சையாவே சாப்பிடலாம். ஸோ இதெல்லாம் போட்டு கொஞ்சம் சீரகம் மிளகுத்தூள் போட்டு நல்லா அதை வந்து கலந்து இதை சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா கேன்சர் கொலஸ்ட்ரால் இதெல்லாத்தையும் அது வந்து வராம தொடங்கும். கொலஸ்ட்ரால் வராது. நம்ம நிறைய கொழுப்பு சத்து சாப்பிட்டாலும் கொலஸ்ட்ரால் குறைக்கும். கேன்சர் ஓரளவுக்கு நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அதே மாதிரி வயிறுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இது வந்து நமக்கு தொடங்கும். ஸோ ஆப்பிள் வெள்ளரிக்காய் அது கூட புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை பிடிக்கிறவங்க கருவேப்பிலையும் எல்லாத்தையும் பொடியா கட் பண்ணி போட்டு மிளகு சீரகம் உப்பு போட்டு அப்படியே வச்சுட்டு சாப்பிடுங்க. ஸோ குழந்தைங்களுக்கும் இதை கொடுங்க, ரொம்ப நல்லது. இது சின்னதுல இருந்தே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் தடுக்கலாம், கேன்சர் தடுக்கலாம். அதே மாதிரி தக்காளி கேரட் ஆப்பிள் ஸோ இது எல்லாத்தையும் இதே மாதிரி பொடியா கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷா கடிச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. முடியாதவங்க ஜூஸ் பண்ணி கூட சாப்பிடும். ஸோ இதை வந்து நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய தோலுக்கு ரொம்ப நம்ம தோல்ல வர வியாதியை தடுக்கலாம். அதே மாதிரி சில பேருக்கு மூச்சு விடும் போதோ இல்ல பேசும் போதோ ஒரு கெட்ட வாடை வரும். ஸோ அது எல்லாமே இது வந்து தடுக்கும். இந்த தக்காளி கேரட் ஆப்பிள் எல்லாத்தையும் நீங்க மிக்ஸ் பண்ணி ஒண்ணு நான் முதல்ல சொன்ன மாதிரி கட் பண்ணி பொடியா கட் பண்ணி கொஞ்சம் லேசா மிளகு சீரகம் உப்பு போட்டு அது நல்லா கொஞ்சம் நேரம் அப்படின்னு ஊற வச்சுட்டு ஒரு 5-10 நிமிஷம் வச்சுட்டு சாப்பிடுறாங்க ரொம்ப நல்லது. தோல் வியாதி வராது. தோல் வந்து உங்களுக்கு விட்டமின் இ நிறைய இருக்கிறதுனால தோலுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு தன்மையை கொடுக்கும். அதே மாதிரி இப்ப நான் சொல்ல போறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களுடைய இது நம்மளுடைய உடம்பு வந்து சூடு ரொம்ப சில பேருக்கு வந்து ரொம்ப சூடா இருக்கும் உடம்பு சூடு ஜாஸ்தி இருக்கும். சில பேருக்கு ஒரு மாதிரி குளிர்ந்த நேச்சர் உள்ள பாடியா இருக்கும். ஸோ அந்த சூடா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாவக்காய் ஆப்பிள் இது ரெண்டையும் பொடியா கட் பண்ணிட்டு அந்த உள்ள இருக்க கொட்டைய சின்ன பாவக்காய் இருந்ததுன்னா பரவாயில்ல, அது வந்து உங்களால பச்சையா தான் சாப்பிடணும். ஸோ சின்ன பாவக்காய் ஆப்பிள் இது ரெண்டையும் கட் பண்ணி போட்டுட்டு முடிஞ்சா இது பால்ல வச்சு அப்படியே சாப்பிடலாம். இல்லை ஜூஸா அடிச்சு கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் பரவாயில்லன்னு குடிச்சிங்கன்னா அது உடம்புல இருக்க சூடு தனியும். அது இல்லாம இந்த கெட்ட வாடை இதெல்லாம் இருக்காது. ஸோ இது அப்படி இல்லை முடியாதவங்க வெறும் பாவக்காயும் ஆப்பிளையும் பெப்பர் சீரகம் உப்பு போட்டு சாப்பிட்டு பாலை குடிச்சிடும். ஸோ பால் எப்பவுமே நம்ம உடம்பு கூட்ட தணிக்கும். ஸோ அது வந்து எப்பவுமே ரொம்ப ரொம்ப நல்லது. முடியாதவங்க ஆரஞ்சு கிடைச்சதுன்னா சாத்துக்குடியோ ஆரஞ்சு கிடைச்சுன்னா அதுவும் இஞ்சி வெள்ளரிக்காய் ஸோ இது மூணு ஆரஞ்சு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். இஞ்சி உங்களுக்கு ஒரு சுவர்ப்பும் கசப்பும் எல்லாமே கலந்து ஒரு இருக்கும் நமக்கு இஞ்சி வெள்ளரிக்காய் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். ஸோ இது மூணையும் கலந்து சாப்பிட்டீங்கனாலும் உடம்பு சூடுக்கு தனியும். ஸோ இந்த மாதிரி நிறைய பழங்கள் நமக்கு சுற்று வட்டாரத்துல எது நமக்கு கிடைக்குதோ அதையே நம்ம சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு வகை இருக்கு. பைனாப்பிள் ஆப்பிள் வாட்டர்மெலன் நம்மளுடைய அது மூணையுமே கலந்து சாப்பிட்டீங்கன்னா கிட்னிக்கு நல்லது. ஏன்னா எக்ஸஸா எது நம்ம உடம்புல தங்கி இருந்தாலும் அது வந்து வெளியே. ஸோ வேற ஏதாவது கெட்ட டாக்ஸிக்கோ இல்ல எக்ஸஸா இப்ப சர்க்கரையோ இல்ல புரதமோ இல்ல கொழுப்போ இருந்தாலும் அது வெளியே. ஸோ இந்த மாதிரி நம்ம எது நம்மள நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காயும் பழமும் கலந்து சாப்பிடும் போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பாடிக்கு நம்ம சூடு வேற ஏதாவது உள்ள இருக்கக்கூடிய ஒரு டாக்ஸிக் அதாவது தேவையில்லாத தங்கக்கூடிய பொருட்கள் அப்புறம் வந்து பிபி நார்மலா இப்ப எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் குறைச்சு இல்ல வராம தடு நம்மளுடைய ஆரோக்கியத்தை நல்லபடியா பார்க்கும். ரெண்டாவது இது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து நாம எப்படி மூச்சு விடுறோம். நம்ம இதை சாப்பிடுறது மட்டும் இல்லாம நம்ம வேலை செய்யறது மட்டும் இல்ல நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து மூச்சு பயிற்சி செய்யறோம். ஸோ நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம உட்கார்ந்துட்டு கை ரெண்டையும் அதே நம்ம ரெண்டு கையும் இப்படி கோத்து மடியில வச்சுக்கிட்டு மூச்சு எழுங்க ஒரு 10 நிமிஷம் மூச்சு இழுத்து இழுத்து விடும். வேற எதையும் நினைக்காம மூச்சு நல்லா இழுத்து இழுத்து விடும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நீங்க உள்ள இழுத்து வெளியில விடுறீங்கிறத நீங்க அதை யோசிங்க. அதை மட்டுமே நினைங்க எவ்வளவு நான் உள்ள எழுத்துறேன் எவ்வளவு நான் வெளியில வர்றேங்கிறத மட்டும் நினைச்சு அந்த மாதிரி பண்ணும்போது திருப்பியும் நம்ம ரத்த ஓட்டம் நார்மல் ஆகும். நடக்கும் போது ரத்த ஓட்டம் நார்மல் ஆகும். இதெல்லாம் செய்யும் போது பிபி வராது. தேவையில்லாத நம்மளுடைய உடம்புல எந்த விதமான சக்தி சத்தும் தங்காது. அது வந்து நமக்கு டாக்ஸிக்கா விஷமா மாறாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேவையான நம்மளுடைய இம்யூனிட்டிக்கு தேவையான எல்லாமே நமக்கு கிடைக்கும். நம்ம எதிர்ப்பு சக்தி எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வியாதியில இருந்து நம்ம காப்பாற்றோம். இப்ப கொரோனா வரும்போது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்ததுனாலதான் நம்ம நிறைய பேருக்கு நமக்கு வந்து அந்த கொரோனா வந்தது. ஆனா இப்ப நம்ம இந்த சக்தியை வந்து நம்ம நிறைய நம்ம பூஸ்ட் பண்ணிட்டோம்னா கட்டாயம் நமக்கு வந்து இது வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. எங்க யாருக்கும் இங்க கொரோனா வரல, எவ்வளோ இது இருந்தாலும் எதுக்கு காரணம் நம்ம நாங்க எடுத்துக்கக்கூடிய இந்த உணவு, ரெண்டாவது அந்த நம்மளுடைய அந்த எதிர்ப்பு சக்தியை எந்த அளவுக்கு நம்ம பலமா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதை நம்மளுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு இது நம்ம சாப்பிடக்கூடிய முறைகள், ஸோ தேன் தினம் கொஞ்சம் பால்லையோ இல்ல சுடுதண்ணிலையோ தேன் போட்டு குடி, இது எல்லாமே நமக்கு வந்து எது எது வீட்டுல இருக்கோ அதை வச்சே நம்ம ஓரளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கும் அதை பழக்கி விட்டீங்கன்னா இது எல்லாமே நமக்கு வந்து உபயோகமா இருக்கும், சீக்கிரம் செரிமானமும் ஆகும். எந்த விதமான உணவும் எல்லாரும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம உணவுல நம்ம உடம்புல அடுத்த நாள் அது தங்கக்கூடாது. ஸோ நம்ம அதை வந்து எந்த அளவுக்கு அதை வெளியேற்றோம், ஸோ மலமா நம்ம வெளியேற்றக்கூடிய அந்த விதம் அது வந்து நமக்கு ஈஸி ரொம்ப வந்து சுலபமா இருக்கும். ஸோ இப்போ ஒரு மனுஷன் ஆரோக்கியமா இருக்கான் அப்படிங்கிறது தன்னைத்தானே எப்படி அவன் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவன் உன்னுடைய மோஷன் எக்ஸ்கிரீஷன் எப்படி இருக்கு, மலம் வெளியேறத பொறுத்துதான் நம்ம வந்து நம்மளே நம்மள அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, இன்னைக்கு நான் வந்து என் வயிற்றுல இருந்து எல்லா விதமான அழுக்கும் வெளியேறிடுச்சு அப்படிங்கறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டா அதுவே எனக்கு எந்த வியாதியும் கொடுக்காது. ஸோ இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உணவு வகைகள்ல இந்த மாதிரி நம்ம ஒரு காம்பினேஷன் சாப்பிடும் போது கட்டாயமா அடுத்த நாள் நமக்கு அந்த சாப்பிட்ட அந்த ஒரு பொருள் சக்தியை யூஸ் பண்ணி மிச்சம் இருக்கிறது தான் நம்ம மலமா வெளியில வருது. ஸோ அது வந்து ஈஸியா வரும், வெஜிடபிள் வராது, ஈஸியா நம்மளால அந்த மலம் கழிக்க முடியும். ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை மலம் கழிச்சா இது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதையும் நம்மளே நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியத்தை நம்மளே நம்ம பார்த்துக்க முடியும். நீங்க நல்லா தூங்குனீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய மோஷன் எக்ஸ்பிரேஷன் வந்து நல்லா இருக்கும், உங்களுக்கு வந்து மலம் வந்து நல்லா நம்மளால மலம் கழிக்க முடியும். ஒரு மூணு மணி நேரம் தான் தூங்கியிருக்காங்க, நாலு மணி நேரம் தூங்கியிருக்காங்க, சரியான சாப்பாடு இல்லைன்னா அவங்களுடைய அந்த மலம் வெளியேறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது நம்ம வந்து யோசிக்க மாட்டோம், நம்ம அதை கவனிக்க மாட்டோம். ஆனா இனிமேல் இதை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, நீங்க சாப்பிடுற சாப்பாடு உங்களுடைய தூக்கம் இது எல்லாமே சேர்ந்ததுதான் உங்களுடைய உடல் உறுப்புகள் செய்கின்ற வேலை. ஸோ அந்த வேலை அந்த உடல் உறுப்புகளுக்கான வேலையை நம்ம கரெக்டா கொடுக்கணும்னா நம்ம வந்து சாப்பிடுற சாப்பாடும் சரி அந்த உறுப்புகளுக்கு நாம கொடுக்கக்கூடிய அந்த ஓய்வு கரெக்டா இருந்ததுன்னா வியாதிகள் நமக்கு வராது. ஸோ ஓரளவுக்கு நம்மளால இது எல்லாமே தடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எடுத்துக்கக்கூடிய தண்ணி. ஸோ இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு தெரியும் காலையில நம்ம தண்ணி குடிக்கணும், ஆனா இன்னும் சில ஊர்கள்லாம் இது வந்து தெரியாம இருக்கலாம். அவங்களுக்கு நான் சொல்றது எப்படின்னா காலையில எழுந்தோன்னு பல் துலக்கிட்டு தண்ணி உங்களால எவ்வளவு குடிக்க முடியுமோ குடிங்க. ஸோ ஆரம்பத்துல ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் அப்படியே பண்ணிட்டு தண்ணி குடிக்க குடிக்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த சேர்ந்த அந்த அழுக்கு விஷம் இல்ல வேற ஏதாவது தேவையில்லாத பொருட்கள் தங்கி இருந்தாலும் எல்லாமே வெளியில போயிடும். ஸோ இதுக்காக தான் தண்ணி குடிங்கன்னு சொல்றது. ரெண்டாவது அந்த எப்படி நம்ம வெளியில குளிக்கிறோம் அதே மாதிரி உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஆர்கன்ஸும் கிளீனா, ஸோ அது கிளீன் ஆகும் போது அந்த மிஷின் வந்து ஃப்ரெஷ் ஆயிடும், ஸோ திருப்பி அடுத்த வேலைக்கு அது செய்யறதுக்கு ரெடியாகும். அதனால நம்ம தண்ணி குடிச்சோம்னா உள்ள இருக்க உறுப்புகள் எல்லாமே திருப்பி அது வந்து ஒரு புதுசா அது வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து அடுத்த செரிமானத்துக்கும் சக்தி கொடுக்கறதுக்கும் ரெடி ஆயிடும். ஸோ அதுக்காக கரெக்டாகவே நம்ம தண்ணி குடிக்கணும். ஸோ சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், இப்ப காலையில விடிகாலையில நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி இப்ப சித்தா டாக்டரோ ஆயுர்வேத டாக்டரோ என்ன சொல்லுவாங்க, நாலு மணிக்கு நீங்க இந்த ஒரு மாத்திரை எடுத்துக்கோங்க, அப்ப நான் பல் துலக்காம எடுத்துக்கிறேனே அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். அது வந்து நாலு மணி நாலு மணி நாலரை மணி அப்படிங்கும் போது நம்ம வாயில இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் பாக்டீரியா வந்து ரொம்ப நமக்கு வந்து கெடுதல் பண்ணாது. இப்ப அப்ப நீங்க ஒரு மாத்திரையோ இல்ல தைராய்டு மாத்திரையோ சாப்பிட்டுட்டு நம்ம வந்து தண்ணி குடிக்கலாம். ஆனா ரொம்ப ஒரு எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணிக்கு எழுந்திரிச்சோம்னா கண்டிப்பா நம்ம வாயில இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் கெட்ட ஒரு நாசம் வரும். அதனால நம்ம வந்து வாயை ப்ரஷ் பண்ணிட்டு நம்ம வந்து வாயை கொப்பளிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு தான் தண்ணி குடிக்கணும். ஸோ அப்படி குடிச்சிட்டு நீங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்க என்ன காஃபியோ இல்ல என்ன நீங்க குடிக்கிறீங்களோ அதை குடிக்கலாம். ஸோ இந்த குடிக்கிற தண்ணியிலேயே ரொம்ப ஒரு குண்டா இருக்கிறவங்க, இல்ல ஒரு ரொம்ப வேலை செய்ய முடியாதவங்க, கால் வலி இருக்கிறவங்க, நடக்க முடியாதவங்க, சின்ன வயசுலயே முட்டி வலி இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த காலையில குடிக்கிற தண்ணிய பெருஞ்சீரகம் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தேவையில்லாத அழுக்கும் போகும், கால் வலி வராது, நடக்கிறதும் ஈஸியா இருக்கும். சோ இது எல்லாமே நம்மளால பண்ண முடியும். சோ அதனால இந்த மாதிரி நீங்க குடிக்கிற தண்ணியில கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு கொதிக்க வச்சும் குடிக்கலாம். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 1.5-2 லிட்டர் பிரிச்சுக்கோங்க, உங்களுடைய குடிக்கிற விதத்தை பிரிச்சுக்கோங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 1 லிட்டர், சாயந்தரத்துல இருந்து நைட் வரைக்கும் 1 லிட்டர். சோ எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க தண்ணி குடிச்சீங்கன்னா தேவையில்லாத அந்த டாக்ஸின் எல்லாமே வெளியில போயிடும். சோ இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. சோ நம்ம எடுக்கக்கூடிய இந்த உணவு வகை, இந்த தண்ணி, இது ரெண்டையும் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டே வந்தோம்னா நம்மளுடைய உடல் உறுப்புகளை ஆரோக்கியமாக நம்ம வச்சு பண்ணலாம். இது இல்லாம இன்னும் ஒன்னே ஒண்ணு என்னன்னா, நம்ம முகம் கழுவுவது, காலையில நம்ம முகம் கழுவுற விதம். இப்ப நம்ம எல்லாரும் காலையில எழுந்திரிச்சு பல் துளக்கி அதுக்கப்புறம் முகத்தை அப்படி கழுவிட்டு நம்மளுடைய வேலைக்கு போவோம். ஆனா இந்த மாதிரி முகம் கழுவி பாருங்க, ஒரு பவுல்ல ஃபுல்லா தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த கண்ணை திறந்துட்டு அந்த பவுலுக்குள்ள நீங்க வந்து மூச்சை நல்லா இழுத்து குடிச்சிட்டு கண்ணை திறந்து உள்ள உங்களால எந்த அளவுக்கு உள்ள மூங்க முடியுமோ மூழ்கி கண்ணை திறந்து பாருங்க. சோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய கண் வழியா அந்த சக்தி, அந்த கிளீன் பண்ணக்கூடிய அந்த விதம் வந்து இன்னும் ஜாஸ்தியா. அப்போ அந்த ஃபுல் டே உங்களுக்கு அந்த முழு நாளுமே வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆரம்பத்துல அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா அப்படியே நீங்க செய்ய 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 ஒரு 1 மினிட் 2 மினிட் அந்த மாதிரி நம்ம அதை பண்ணும்போது பிரிஸ்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சோ முகம் கழுவும் போது ஓரளவுக்கு நம்ம சும்மா நம்ம கையில எடுத்து முகம் கழுவி சோப்போ இல்ல ஏதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிரீம் போட்டு கழுவாம அதெல்லாம் போட்டு கழுவுனாலுமே ஒரு பவுல் ஃபுல்லா தண்ணி எடுத்துட்டு மூச்சு இழுத்து குடிச்சுக்கிட்டு கண்ணை திறந்துட்டு அந்த தண்ணிக்குள்ள ஒரு நிமிஷம் உங்களால எவ்வளவு நேரம் மூச்சு அடக்கி உள்ள தண்ணிக்குள்ள இருக்க முடியுமோ கண்ணை திறந்துகிட்டு இருந்தீங்கன்னா அந்த நாள் முழுசும் உங்களுக்கு வந்து அது நல்லாவே ஆரோக்கியமா இருக்கும். சோ இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஆரோக்கியம்ங்கிறது ஓரளவுக்கு நம்ம குழந்தைங்கள்ல இருந்து நம்ம இதெல்லாம் பழக்கணும்னா கட்டாயம் நம்ம வந்து ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு வழிபம். சோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், தண்ணி, நம்மளுடைய முகம் கழுவும் விதம், இது எல்லாமே ஓரளவுக்கு நம்ம சின்னதுல இருந்து பழக்கிட்டோம்னா கிடைக்கிறது நம்ம பக்கத்துல இருக்கிறத வச்சே நம்ம வந்து ஆரோக்கியமா பழகலாம். இது வந்து எனக்கு ஃபாரின்ல இருந்து வரணும், வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பழங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து இதெல்லாம் பார்த்து நீங்க தேவையில்லாம அதை பத்தி எனக்கு இல்லையேன்னு கவலைப்பட வேண்டாம். இருக்கிறத வச்சு நம்ம வந்து ஆரோக்கியமா வாழ்றதுக்கு இது எப்பவுமே நமக்கு வந்து பயன்படும். சோ இது வந்து இந்த வாரத்துக்கு இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன குறிப்பு. சோ மீண்டும் வரக்கூடிய வாரங்களில் நான் மற்ற விஷயங்களும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு சாப்பிட இருமலுக்கு எப்படி, இதெல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடே நமக்கு எப்படி மருந்தாகுது பின்னாடி அப்படிங்கறது பாக்கலாம். ஒரு சின்ன இது மட்டும் கடைசியா சொல்றேன். சளி இருமல் இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா வெறும் நீங்க வந்து வெத்தலையோ இல்ல கற்பூர வலியோ வீட்டுல இருந்ததுன்னா அதுல 4 மிளகு வச்சு மென்னு அப்படியே பொறுமையா அந்த சாரை வந்து தொண்டைக்கு போற மாதிரி வந்து சாப்பிட்டுங்க. அப்படி இல்லையா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தேன், அதுல கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு பொறுமையா வாய்க்குள்ளேயே வச்சு ரொம்ப மெதுவா அப்படியே நம்ம முழுங்கினோம்னா அந்த தொண்டையில இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர் எல்லாம் இருமலோ கரகரன்னு அதெல்லாம் போயிடும். 10 நிமிஷம் கழிச்சு சுடுதண்ணி குடிங்க. சோ இது மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவே நமக்கு வந்து மருந்தா போயிடும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்னதா நம்ம வீட்லயே பண்ணிக்கலாம். தேவையில்லாம ஒரு சளி வருதா உடனே டாக்டர்கிட்ட போறது, இருமல் வருதா உடனே டாக்டர்கிட்ட போறது, தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது வந்து அந்த எதிர்ப்பு சக்தியை குறைச்சிடும். அதனால சளி பிடிச்சிருக்கா பரவாயில்ல, 2 நாள் விட்டுருங்க. வீட்லயே நம்ம வந்து கஷாயம் சுடு தண்ணியோ குடிச்சு அந்த சளிய ஓரளவுக்கு நம்ம தாங்கிக்கிட்டோம்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை நமக்கு வந்து மேல் மேலும் வலு கொடுக்கும். அதுதான் நமக்கு பெரிய வியாதிகள் எதுவும் வராம தடுக்கும். அந்த எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல நிறைய வேணும்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு வகைகள், தண்ணி குடிக்கும் முறை, நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியம் நம்ம வெளியிலயும் இருக்கோம் உள்ளேயும் இருக்கோம்ன்றதை பொறுத்து நம்ம வந்து அதை வந்து நடத்திக்க முடியும், நம்மளால வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஒரு வழிமுறை. மருத்துவம் அப்படிங்கிறது தனியாக கிடையாது, உணவே மருத்துவம். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ரொம்ப சரியா சொல்லணும்னா நம்ம தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த உணவு முறை தான் உலகம் ஃபுல்லுமே இருக்கக்கூடிய உணவு முறையை விட மிகச்சிறந்தது என்பது ரிசர்ச்லயும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நம்ம சாப்பிடக்கூடிய இந்த சாப்பாட்டை ஒரே ஒரு இது என்னன்னா இந்த காம்பினேஷன், இப்ப நான் சொன்ன மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு இதனுடைய பலன் ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ இதை நீங்க உபயோகிச்சு பயன்படுத்தணும் என்னுடைய சின்ன வேண்டுகோள். ஸோ இதன் மூலம் இவ்வளவு நேரம் உங்கள் அனைவரும் இந்த உரையை கேட்டதற்கு மிக்க நன்றி. ஸோ புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த சிறு குறிப்பை கேட்டதற்கு மிக்க நன்றி. வணக்கம்.
நேர்களே, இதுவரை ஆரோக்கிய வாழ்விற்கு ஊட்டச்சத்து உணவுகள் குறித்த சென்னை பல்கலைக்கழகத்தின் மருத்துவ உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டாக்டர் எஸ் யாமினி சுதாலட்சுமி அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077959 என்ற எண்ணிலும், புதுகை FM91.gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.